2018 ஆண்டு ஜூன் மாத தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பர்கிறார் மரபணு மாற்றத்தின் மர்மம் பாகம் 4 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்கதை: ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளரான என்ரிகே காஸ்ட்ரோ தன் செயற்கை மரபணு சிந்தட்டிக் டிஎன்ஏ தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டதாக குறிப்பிடவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை அறிமுகம் செய்தாள். என்ரிகே மரபணுவின் இரட்டை சுருள் வடிவத்தை பற்றியும் மரபணு தொடர்களை குரோமசோம்ஸ் பற்றியும் எப்படி இனப்பெருக்கத்திற்காக மரபணு தொடர்கள் பாதி பாதியாக பிரிந்து தந்தை தாயின் பாதிகள் சேர்ந்து குழந்தையின் மரபணு தொடர்கள் உருவாகின்றன என்றும் விளக்கினார். மேற்கொண்டு பார்ப்போம். இனப்பெருக்கத்திற்கான மரபணு தொடர்கள் பிரிந்து சேர்வதை பற்றி என்ரிகே கூறியதை கேட்ட சூர்யா, இதை பத்தி நானே படிச்சிருக்கேன், ஒளிக்காட்சி விளக்கமும் பார்த்திருக்கேன், அதனால எனக்கு ஓரளவு புரியுது. ஆனா இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தானே? ஆனா உங்க பிரச்சனை ஏதோ செயற்கையா உற்பத்தி ஆகிற மரபணு பத்தின்னு ஷாலினி சொன்னாளே, அதென்ன என்று கேட்டார். என்ரிகே முருவளித்தார். பட் அப்கோர்ஸ் சூர்யா, நிச்சயமா சொல்றேன். அதுக்கு மிக முக்கிய அடிப்படையான கோட்பாடுகளைத்தான் முதல்ல சொன்னேன். அடுத்து இந்த மரபணுக்களை மாத்துறதுக்கான கிறிஸ்பர் அப்படிங்கிற நுட்பத்தை பத்தி விளக்கிறேன். கிரண் மீண்டும் கழுக்கென்று சிரித்தான். என்ரிகே ஷாலினி இருவரும் அவனை பார்த்து முறைக்கவே கிரண் கையை தூக்கி காட்டி மன்னிப்பு கூறினான். சாரி, சாரி அகெயின். இப்பதான் நீங்க வரத்துக்கு முன்னாடி கிறிஸ்பர்னா எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு டிராயர்னு சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது திரும்ப ஞாபகம் வந்துடுச்சு. அதான் அவன் விளக்கத்தை கேட்ட என்றிக்கே ஷாலினி இருவரும் சிரித்து விட்டனர். சூர்யாவும் முருவலுடன் எஸ் என்றிக்கே நிஜமாகவே சொன்னான். சரி, நீங்க மேல விளக்குங்க என்றிக்கே தொடர்ந்தார். கிரண், சரியான கோமாளியப்பா நீ, மேல பாப்பமா? கிறிஸ்பர் நுட்பம் மிக நுணுக்கமாக மரபணு துண்டுகளை வெட்டி ஓட்டி மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. சூர்யா வினவினார். என்றிக்கே, மரபணு துண்டுகளை எதற்காக வெட்டி ஓட்ட வேண்டும்? கொஞ்சம் விளக்குங்களேன். கிரண் ஏதோ சொல்ல வாயை திறக்கவே சூர்யா கிரண் பக்கம் சுட்டு விரலை ஆட்டி எச்சரித்தார். கிரண் உடனே ஜீன்ஸ் தைக்கிறதானா ஒரு அசட்டு ஜோக் அடிக்க வேண்டாம் என்று கூறினார். கிரணும் உடனே விளையாட்டாக வாயை பத்தி கொண்டு தலையாட்டவே அனைவரும் சிரித்தனர். என்றிக்கே தொடர்ந்தார். மரபணுக்களை மாத்துறதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். மரபணு மாற்றங்கிறது கிறிஸ்பர் மூலமா தான் செய்யணுங்கிறது ஒண்ணும் இல்லை. காலங்காலமா இயற்கையாகவே நடந்துட்டு வர்றது தான் அது. சூர்யா தலையாட்டினார். இயற்கையா நடக்கிறது தானே உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கே எவல்யூஷன் காரணம் இல்லையா? அதைத்தானே டார்வின் விளக்கினார் என்று கே சிலாகித்தார். எக்ஸாக்ட்லி சூர்யா, பாயிண்ட் கச்சிதமா பிடிச்சிட்டீங்க. பில்லியன் கணக்கான வருடங்களா மரபணுக்களில் இயற்கையாக தானாகவே அப்பப்போ ஏற்படுற சிறு பிறழ்வுகள் மியூட்டேஷன்ஸ் சில ஒன்னா சேர்ந்து அமையறப்போ ஒரு உயிரினம் வேறு உயிரினமா மாறுது. அந்த உயிரினம் இருக்கிற சுற்றுச்சூழல் சாதகமான அந்த புது உயிரினமும் தழைத்து வளரலாம், இல்லைன்னா அந்த உயிரினமே அழிஞ்சிடுது. அதைத்தான் டார்வின் உயிரின பரிணாம வளர்ச்சி கோட்பாடாக விளக்கினார். ஷாலினி இழைப்பு வந்தாள். என்றிக்கே, அது மட்டும் போதாது இல்லையா? மரபணு தொடர்களின் சேர்க்கையால எப்படி உயிரின சந்ததிகளின் உடல் அம்சங்களும் குணாதிசயங்களும் மாறுபடுதுன்னு மென்டல் விளக்கினாரே, அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா தானே மரபணு மாற்றம் இன்னும் நல்லா முழுமையா விளங்கும் என்று கே கைதட்டினார். மருத்துவ ஆராய்ச்சியாளரா கொக்கா, சரியா எடுத்து கொடுத்தீங்க ஷாலினி. அதுதான் மரபணு மாற்றத்தின் மூலம் உயிரின பரிணாமம் உண்டாக மற்றொரு வழி. எந்த உயிரினத்திலும் தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் பெரும் மரபணு தொடர்கள் சேரும் போது பிறக்கும் புது உயிரின அம்சங்கள் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றன என்பதைத்தான் மெண்டல் மரபியல் ஜெனிடிக்ஸ் கோட்பாடு விளக்குகிறது. அதை வச்சுத்தான் இயற்கையில உயிரின மறுவல் மூலம் தானே பரவர மரபணு மாற்றங்கள் மட்டுமில்லாம நம் மூதாதையர்கள் தேர்ச்சி இனப்பெருக்கத்தின் செலக்டிவ் பிரீடிங் மூலம் மரபணு மாற்றங்களை தங்களுக்கு தேவையானபடி பரவ வச்சாங்க. கிரண் இன்னும் புரியாமல் குழம்பினான். பரவ வச்சாங்களா? எப்படி அது என்று கே ஷாலினியை காட்டினார். இவங்கதானே அதை எடுத்து கொடுத்தாங்க, அவங்க விளக்கினா நல்லா இருக்கும், சொல்லுங்க ஷாலினி. ஷாலினி உற்சாகத்துடன் விளக்கினாள். என்ன கிரண், ஹைஸ்கூல்ல உயிரியல் வகுப்புல மெண்டல் பரம்பரை பண்பு இன்ஹெரிட்டன்ஸ் விதிகளை பத்தி படிச்சதை மறந்துட்டே போல் இருக்கு. ஆதிக்க மரபணு டாமினன்ட் ஜீன், அடக்க மரபணும்னு ரெசசிவ் ஜீன், நினைவில்லை? தந்தையிடமிருந்து பழுப்பு கண்ணுக்கான மரபணுவும் தாயிடமிருந்து நீலக்கண்ணுக்கான மரபணுவும் சேர்ந்தா பழுப்பு கண் தான் குழந்தைக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் ஆதிக்க மரபணு. அது மாதிரி மரபணுக்களை வகை வகையா வகுத்தா எவைகள் சேரும்னு கணிச்சா பிறக்கும் புது உயிரோட அம்சங்கள் எப்படி இருக்கும்னு கணிக்கலாம். கிரண் மேலும் வினவினான். அது இப்ப கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆனா நம் முன்னோர்கள் பரவ வச்சாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி? என்றிக்கை மீண்டும் ஷாலினியிடம் பவ்யமாக குனிந்து கை காட்டி தொடருமாறு கை சைகை செய்தார். ஷாலினி குனிந்து ஏற்றுக்கொண்டு முறுவலுடன் தொடர்ந்தாள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஓநாய்களின் ஒரு பரிணாமம். நாய்களா வளர்க்கப்பட்டதை சொல்லலாம். ஓநாய்கள் இயற்கையில் மனிதர்கள் இருக்கும் இடத்தை அணுக தயங்கும், அல்லது தனி மனிதன் இருந்தால் பாய்ந்து தாக்கும். அந்த இரண்டும் இல்லாம நாய்கள் மனிதர்களோடு அன்பாய் இழைஞ்சு பழகுது. அந்த மாதிரி உயிரினத்தை வளர்த்தது மனிதர்கள்தான் சொல்றாங்க. கிரண் தூண்டினான். அப்படியா ஷாலு, சுவாரஸ்யம்தான், மேல சொல்லு. ஷாலினி தொடர்ந்தாள். அதாவது ஏதோ ஒரு சில ஓநாய்கள் மனிதர்களிடம் அண்டி அவங்க தூக்கி போட்ட இறைச்சியை சாப்பிட்டு அவங்கள் கூட்டத்தோட இருந்திருக்கும். அந்த மாதிரி ஓநாய்கள் போட்ட குட்டிகளில் சாதுவாக இருக்கிற குட்டிகளை மட்டும் எடுத்து வளர்த்து அவைகளின் இனத்தை பெருக்கி இருக்கணும். மனிதர்களை அண்டாத குட்டிகளை ஓட்டியோ இல்லை கொண்டு போட்டோ இனம் தொடராம செஞ்சிருக்கணும். அதன் மூலம் நாய்கள் ஒரு தனி இனமா ஓநாய் இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கணும். மேலும் தங்கள் தேவைக்கேற்றபடி இயற்கை மறுவணு மாற்றத்தால் மறுவிய பல நாய் வகைகளை மனிதர்கள் தேர்ச்சி இனப்பெருக்கத்தால் வளர்ச்சியடைய செஞ்சிருக்காங்க. சூர்யா குறுக்கிட்டா, இப்ப புரியுது. ஆடு மாடுகளை வளர்க்க ஒருவித நாய், வீட்டுல பராமரிக்க ஒரு குட்டி வகை நாய், இப்படி மரபு வகைகளை வளர்த்தாங்க போலிருக்கு. என்றிக்கே மீண்டும் கைதட்டினார். கரெக்ட் சூர்யா, சரியா பிடிச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, இயற்கையாய் தானே பரவும் மரபணு மாற்றங்கள் ஒரு பக்கம், இப்படி மனித இனத்தின் முயற்சியால் தேர்ச்சி இனப்பெருக்கத்தின் பலனாக பரவும் மரபணு மாற்றங்கள் மறுபக்கம். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே செயற்கையாக கிறிஸ்பர் மூலமா செய்யற மாற்றங்களோ செயற்கையாக உருவாக்கப்பட்ட மரபணுக்களோ அல்ல, அது வேறு விதம். சூர்யா ஆர்வத்துடன் தூண்டினார். இப்பதான் விஷயம் இன்னும் சூடு பிடிக்குது. செயற்கையாக எப்படி மரபணு மாற்றங்கள் செய்யப்படுது, அதுதானே உங்க ஆராய்ச்சி துறை? அதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா புரியணும், அதை விளக்குங்க. என்றிக்கே அடுத்த செயற்கை மரபணு மாற்றங்களை பற்றி விவரித்தார். வரும் பகுதிகளில் மேற்கொண்டு காண்போம். தொடரும்.